பொதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள், பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், பெருமை மிகு இந்தியாவிற்கு புகழ் சேர்ப்போம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய 78வது சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 78வது சுதந்திர இந்தியாவின் 2024க்கான கருப்பொருள் வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பில் உங்களிடம் பேச உள்ளேன். 2047க்குள் இந்தியா வளர்ந்த பாரதமாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நமது 100வது சுதந்திர தினத்துக்குள் இந்தியாவின் உள்கட்டமைப்பு, கல்வி, தொழில்நுட்பம், சுகாதாரம் போன்ற அனைத்து துறைகளிலும் நம் நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்ற பயணத்தில் இந்திய சுதந்திர வரலாற்றை நாம் சற்று பார்ப்போம். ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் பல குறுநில மன்னர்கள் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்தியாவில் முதல் சுதந்திர போர் 1857 சிப்பாய் கழகமாக நமக்கு தெரிய வந்திருந்தாலும், 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டின் வேலூர் புரட்சியின் காரணமாக சுதந்திரத்திற்கான முதல் எழுச்சி தமிழ்நாட்டில் தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மிதவாதிகள், தீவிரவாதிகள் என சுதந்திர போராட்டத்தை தொடங்கிய பொழுது, அதாவது அமைதியின் வடிவமாக அஹிம்சை, சத்தியாகிரகம், சத்திய சோதனை என்ற பெயருக்கு சொந்தக்காரர் நம் இந்திய தேசத்தின் தந்தை என்று அன்பாக அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருடைய தலைமையில் அனைத்து மக்களையும் விழிப்புணர்வு செய்து தனது சுதந்திர போராட்டத்தின் வாயிலாக உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற போராட்டங்கள் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. அந்த போராட்டம்தான் நமது மகாத்மா காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸா மகாத்மா என்று அழைக்கப்பட்டார். அத்தகைய போராட்டம் நமது பிற நாடுகளை உற்று நோக்க வைத்தது. இந்திய விடுதலை சட்டம் 1947, இந்த சட்டத்தின் வாயிலாகத்தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது. பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்த சுமார் 20 வைஸ்ராய்கள், அதில் கடைசி வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்த வைஸ்ராய்கள் இந்திய மக்களை பிரிட்டிஷ் குடிமக்களாக திட்டங்களை நடைமுறைப்படுத்தின, பல ஆட்சி அமைப்புகளை மாற்றம் செய்தன. ஆனால் அதில் முழுமையான மனநிறைவு அடையாத நம் இந்திய தலைவர்கள் காந்தியின் தலைமையில் அறப்போராட்டத்தில் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்திய விடுதலை சட்டம் 1947 ஜூன் 17ஆம் தேதி பிரிட்டன் பாராளுமன்றத்தில் அன்றைய பிரதமர் கிளமண்ட் அலியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரிட்டன் அரசர் 6ஆம் ஜார்ஜ் என்பவரால் கையெழுத்திடப்பட்டது. இந்திய விடுதலை சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்தியா, பாகிஸ்தான் என இரண்டு சுதந்திரமான டொமினியன் அந்தஸ்து பெற்ற நாடுகளாக பிரிய தொடங்கியது. அதன் அடிப்படையில் தான் 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் தனி நாடாக சுதந்திரம் பெற்றது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திர நாடானது. ஒரு துணை கண்டம் இரண்டு இறையாண்மை மிக்க தனித்தனி சுதந்திர நாடுகளாக பிரிக்கப்பட்டது. இந்திய விடுதலை சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களாக பஞ்சாப் மற்றும் வங்காள மாகாணங்கள் இரண்டு புதிய நாடுகளுக்கிடையே பகிர்ந்து அளிக்கப்பட்டன. பிரிட்டன் பிரதிநிதிகளாக இரு நாடுகளுக்கும் தலைமை ஆளுநர் அலுவலகம் உருவாக்கப்பட்டன. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது அரசியலமைப்பு மன்றங்களை அமைத்துக் கொள்வதற்கான முழு உரிமை வழங்கப்பட்டது. இந்தியாவின் பேரரசர் என்ற பதவி பெயர் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்திய டொமினியன் என்பது இந்திய இந்துக்களின் சுயாட்சி விருப்பத்தின் வெளிப்பாடாகவும், பாகிஸ்தான் டொமினியன் என்பது முஸ்லிம் சுயாட்சி விருப்பத்தின் வெளியீடாகவும் கருதப்பட்டது. பஞ்சாபிலும் 1935 இந்திய அரசு சட்டம் முடிவுக்கு வரும். இம்மாகாணம் மேற்கு பஞ்சாப், கிழக்கு பஞ்சாப் என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படும். புதிய மாகாணங்களின் எல்லைகள் தலைமை ஆளுநரால் நியமிக்கப்பட்டு எல்லை ஆணையத்தால் தீர்மானிக்கப்படும். அதன்படி 1947 ஜூன் 24 ராட்க்ளிஃப் எல்லை ஆணையம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த ஆணையத்தின் தலைவர் சர் சிரில் ராட்க்ளிஃப். இவர் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிப்பதற்கு இரு நாடுகளுக்கும் செல்லாமல் நிலப்படங்கள், மக்கள் தொகை, அட்டவணைகள், ஆவணங்கள், புள்ளி விவரங்கள் போன்றவற்றின் அறிக்கைகளை மேற்கோள் காட்டியே இந்தியாவையும் பாகிஸ்தானின் எல்லை பகுதிகளை முடிவு செய்தார். அவரது அறிக்கை கூட இந்திய விடுதலை பெற்று 2 நாட்களுக்கு பிறகே அரசிடம் அறிக்கை வழங்கப்பட்டது. இந்தியாவுக்கான செயல் அலுவலகம் நீக்கப்படும். வங்காளம், அஸ்ஸாம் ஆகிய இரு மாகாணங்கள் பிரிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த 1935 இந்திய அரசு சட்டம் முடிவுக்கு வரும். இம்மாகாணங்கள் கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் என இரு மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. சில்ஹெட் மாவட்டம் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தீர்மானிக்கப்படும் என கூறப்பட்டது. புதிய டொமினியனுக்கான அரசியலமைப்பு சட்டங்களை அந்த டொமினியன் அரசியலமைப்பு சட்ட மன்றமே வரைந்து கொள்ளும். பிரிட்டன் அரசாங்கம் புதிய டொமினியன்களை ஆட்சி செய்யும் பொறுப்பை இழந்தது. இந்திய மாகாணங்கள் மீது பிரிட்டன் அரசுக்கு இருந்த மேலாண்மை முடிவுக்கு வந்தது. விடுவிக்கப்பட்ட இம்மாநிலங்கள் நாடுகள் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ இணைந்து கொள்ளும் உரிமை பெற்றன. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்குள்ளான புதிய அரசியலமைப்பு சட்டங்களை ஏற்றிக்கொள்ளும் வரை 1935 அரசாங்க சட்டம் நடைமுறையில் இருக்கும். இந்திய விடுதலை பெற்றபோது இந்தியாவின் இறுதி வைஸ்ராயரான மவுண்ட்பேட்டன் பிரபு 1947 ஆகஸ்ட் 14 பதவி விலகினார். அதிகார மாற்றம் முறைப்படி நடைபெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கோரிக்கையை ஏற்று 1947 ஆகஸ்ட் 15 1948 ஜூன் 21 தலைமை ஆளுநராக இருந்தார். ராஜகோபாலாச்சாரியார் 1948 ஜூன் மாதத்திலிருந்து 1950 ஜனவரி வரை தலைமை ஆளுநராக பணியாற்றினார். சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை பண்டித நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்டது. ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிரிட்டிஷ் பிரதமர் அட்லியும் வைஸ்ராயும் பேவலும் இந்தியாவுக்கு அதிகாரம் மாற்றம் செய்வதில் ஒத்த கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் இந்தியா விடுதலை பெறுவதற்கான சிறப்பான வழியை வகுத்து கொடுத்தார்கள். இந்தியா விடுதலை பெறுவதற்கு சாதகமாக இருந்தது. ரஷ்ய விடுதலை இயக்கங்கள் வெகுவாக ஆதரித்தார்கள். அதே போன்று அமெரிக்காவும் ஆதரவாக செயல்பட்டது. இந்திய விடுதலைக்கு ஆதரவாக உலக எழுத்தாளர்கள் ஆதரவான குரல் கொடுத்தார்கள். அதே போன்று சான் பிரான்சிஸ்கோ ஐக்கிய நாடுகள் அவையின் அரசியல் அமைப்பு தீர்மானிக்கப்படும் வகையில் இந்தியாவின் நிலை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. எனவே சர்வதேச அழுத்தம் பிரிட்டன் இந்தியாவிட்டை வெளியேறுவதற்கு கட்டாயம் காரணமாக இருந்தது. இராணுவ பலம் கொண்டு இனியும் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது என்ற ஒரு முடிவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தது. விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சியான வீச்சும் வேகமும் தாக்கமும் ஒரு முக்கிய காரணமாகவும், சுதந்திர இந்தியாவிற்கு இந்திய விடுதலை சட்டம் வலு சேர்க்கும் விதமாகவும், இந்திய விடுதலை இயக்கமும் மக்களின் விழிப்புணர்வும் இந்திய தலைவர்களின் செயல்பாடும் உரிய நேரத்தில் பிரிட்டன் இந்தியாவிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாயிற்று. அந்த அடிப்படையில் தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது. சுதந்திர இந்தியாவின் ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு கலப்பு பொருளாதாரமாக அமையத் தொடங்கியது. ஒரு கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் மற்றும் பொதுத்துறை இணைந்து பொருளாதார மேம்பாட்டிற்கான பணிகளை ஆற்றுவதாகும். இம்முறை முதலாளித்துவம் மற்றும் சமத்துவ பொருளாதாரத்தின் கலவையாகும். இந்த கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றும் நாடுகள் உலகளவில் வடகொரியா, சீனா, வெனிசுலா, பிரான்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், அமெரிக்கா, பிரேசில், நமது நாடான இந்தியாவும் அதில் அடங்கும். இந்த கலப்பு பொருளாதாரத்தில் அதிவேக பொருளாதார வளர்ச்சி, சமமான பொருளாதார வளர்ச்சி, வளங்களை சரியாக பயன்படுத்துதல், ஒரு பொருளாதாரத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துதல், இதன் மூலம்தான் பொருளாதார முன்னேற்றம், அந்த பொருளாதாரத்தில் ஏற்படும் அடிப்படை மாற்றங்கள் என்பது புதிய வாய்ப்புகளையும் வளங்களையும் கண்டறிந்து அதன் மூலம் ஆக்க முன்னேற்றத்தையும் வளர்கின்ற மக்கள் தொகையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதும் திறமையான வளர்ச்சியை ஒரு மாற்றத்தக்க முன்னேற்றமாக, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு மாற்றம் என்பது பொருளாதாரத்தின், அதுவும் தொழில் கூட்டமைப்பில் தொடங்கியிருக்கின்றது. இந்த தொழில் கூட்டமைப்பு என்பது மூன்று துறைகளாக பிரிக்கப்பட்டது. முதன்மை துறையாக வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, காடுகள். இரண்டாம் தொழில் துறை என்பது தொழிற்சாலை உற்பத்தி, கட்டுமான பணிகள். மூன்றாம் துறை என்பது சார்பு துறைகள், வங்கி, வர்த்தகம். ஆக மாறி வரும் பொருளாதார சூழலுக்கு ஏற்ப சுதந்திர இந்தியாவினுடைய தாக்கம் என்பது 1948 உருவாக்கப்பட்ட தொழில் கொள்கை, பின்பு 1956, 1977, 1980 போன்ற ஆண்டுகளில் திருத்தி அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 1991 அன்றைய பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அவரால் புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தினார். அதாவது எல்பிஜின்னு சொல்வார்கள், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். அதாவது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். இந்த உலகத்தோடு போட்டி போடக்கூடிய ஒரு பொருளாதார வல்லமையை இந்த நாடு கட்டமைக்க தொடங்கியது. ஒரு மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தத்தை ஒரு பொருளாதார அறிஞர் இந்த உலக நாட்டு மக்களுடன் இந்த உலக பொருளாதார சந்தைக்கு ஏற்ப தன்னை வடிவமைத்துக் கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய சிறப்புகளாக நாம் பார்க்க இருப்பது இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை பகுப்பு, நிலையான பேரளவு பொருளாதாரம், நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி, பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, தன்னிறைவு பொருளாதாரம், இரட்டை பொருளாதாரம், திட்டமிட்ட பொருளாதாரம், வேகமான வளரும் பணிகள் துறை, வளர்ந்து வரும் பொருளாதாரம், வளர்ந்து வரும் சந்தை, வேளாண்மைக்கு முக்கிய பங்கு, இவை அனைத்தும் உள்ளடக்கியதான் ஒரு கலப்பு பொருளாதாரமாக பார்க்க. அந்த அடிப்படையில் தான் சுதந்திர இந்தியாவின் ஒரு தொழில் மயமாகும் நாடுகளாக, உலக அரங்கில் ஒரு போட்டி போடும் தன்மையாக, இன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு தொழில் மயமாகுவதை ஏற்படுத்தியது. அந்த அடிப்படையில் சீனா 28.7%, அமெரிக்கா 16.8%, ஜப்பான் 7.5%, ஜெர்மனி 5.3%, அந்த அடிப்படையில் 5வது வரிசையாக இந்தியா 3.1% ஒரு தொழில் மயமாகும் நாடுகள் வரிசையில் இடம்பெற்ற மிகவும் பலம் பொருந்திய ஒரு பொருளாதாரம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 6வது இடத்தில் வகித்தது. அந்த அடிப்படையில் அமெரிக்கா 1வது இடத்தையும், சீனா 2வது இடத்தையும், ஜப்பான் 3வது இடத்தையும், ஜெர்மனி 4வது இடத்தையும், 5 ஐக்கிய நாடுகளும், 6 இந்தியாவாகவும் இருந்தது. ஆக இந்த அடிப்படையில் தான் ஒரு பொருளாதார மாற்றம் என்பது இந்த நாட்டிற்கு ஒரு மறு சுழற்சியாக தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் 65 வருட பழமையான திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷனிங் இந்தியா, மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் ஒட்டுமொத்த மாநிலங்களின் வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருந்தது, மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்ததாக இருந்தது, அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு சாராம்சத்தை கொண்டிருந்தது. ஆக இதனுடைய இலக்குகளாக ஒரு கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்தது, ஒரு கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை அடிப்படையாக கொண்டு சேர்க்கப்பட்டது, ஒரு பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை இந்த நாட்டு மக்களும் நாடும் பெற வேண்டும், தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பொருளாதார கொள்கையாக மாற்றப்பட்டது. அறிவு படைப்பாக்கத்தை தொழில் முனைவோருடன் ஆதரவுடன் மிக பெரிய ஒரு வளர்ச்சியை உள்ளடக்கியது. நல்ல ஆளுகையினை வழங்கும் ஆய்வுக்கான மிகச்சிறந்த வளமையை ஏற்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு தன்னை தகுதிப்படுத்தது. இப்படி அரசு பல்வேறு காலத்திற்கேற்ப பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே செலுத்திய அப்படி செலுத்தும் பொழுதுதான் நம் நாட்டில் தனியார் துறையினுடைய வளர்ச்சி பொதுத்துறையினுடைய வளர்ச்சியும் ஓரங்கே மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்நோக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பொதுத்துறை நிறுவனங்கள் என்று பார்க்கும்போது 1951 இந்தியாவில் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் தான் இருந்தன. 2019 கணக்கின்படி 300 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன. இந்த பொதுத்துறை நிறுவனங்களை 3 வகையாக பிரிக்கலாம். மகாரத்னம், இந்த மகாரத்னம் என்பது 10 நிறுவனங்கள். இந்த 10 நிறுவனங்கள் என்பது 1000 கோடியிலிருந்து 5000 கோடி வரை தன்னுடைய வருமானத்தை இந்த நாட்டிற்கு ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள். உதாரணத்துக்கு தேசிய அனல்மின் கழகம், இரும்பு ஆலை ஆணையம், பாரத மிகு மின் நிறுவனம், இந்திய கப்பல் நிறுவனம், அதே போன்று நவரத்னா, 14 நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளது. அதில் ஒன்று உதாரணத்திற்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அதே போன்று மினி ரத்ன, 74 நிறுவனங்கள் உள்ளது. ஆக இத்தகைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய அரசுக்கு மிகப்பெரிய வருமானத்தையும் பல்வேறு மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் இந்த உலக அளவில் இந்தியாவுடைய பொதுத்துறையை எல்லாரும் மெச்சி பாராட்டி பேசக்கூடிய அளவில் மிகச்சிறந்த நிர்வாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இவையெல்லாம் இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒரு அகன்ற பாரதம், ஒரு வளர்ந்த பாரதம் என்பதற்கு ஒரு துறையே அதற்கு சாட்சி. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை நாம் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாடு 1 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை சுமார் 2030 அடைய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்தது. இப்படி ஒரு நாடு தனக்கான இலக்கையும், ஒரு மாநிலம் தனக்கான இலக்கையும், ஒரு மாவட்டம் தனக்கான இலக்கையும், ஒரு தனி மனிதன் தனக்கான இலக்கையும், சுய வளர்ச்சியையும், இப்படி அறிவு சார்ந்த வளர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ஒரு அமைதியான ஒரு புரட்சியை இந்த சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் எடுக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த வளர்ச்சி தான் ஒரு வளர்ந்த பாரதமாக நம்மிடத்தில் நம்முடைய சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு ஏற்ப காணப்படுகிறது. ஆக தமிழ்நாட்டினுடைய $1 trillion பொருளாதார இலக்கு என்பது இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதத்தில் தமிழ்நாடு 2வது இடத்தை வகிக்கிறது. சுமார் 2021-22 உள்நாட்டு உற்பத்தி அளவு என்பது 21.7 லட்சம் கோடியாக இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டுடைய பொருளாதார ரீதியாக துறையின் பங்களிப்பு என்பது சேவைத்துறைகள் 53%, தொழில்துறை 34%, விவசாயத்துறை 13% உள்ளது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சி, பிற துறைகளின் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ஏற்றுமதி 4 மடங்காக உயர்ந்துள்ளது. தற்போதைய தமிழ்நாட்டுடைய ஏற்றுமதி மதிப்பு என்பது $26 மில்லியன். இந்த இலக்கு என்பது 2030 $100 மில்லியன் வேண்டும் என்ற உயர்ந்த லட்சிய பாதையை நோக்கி தமிழக அரசு வீரநடை போடுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு தொழிற்சாலைகள், இருக்கும் தொழில் அமைப்புகளை வலுப்படுத்தவும், பல்வேறு மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தவும், அரசு துறையில் பல்வேறு பணிகளுக்கு போட்டித் தேர்வு நடத்தி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை வழங்கவும், பல்வேறு நாடுகளுக்கு நமது முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு அந்நிய நாட்டு முதலீட்டை பெருக்கி பல்வேறு தொழிற்சாலைகளையும் தொழில் நிறுவனங்களையும் தமிழகத்துக்குள் முதலீடு செய்வதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களுடன் செய்துள்ளார்கள். ஆக இவையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கு அரசும் தனியார் துறையும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் 30 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குவது என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 14% பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது. மின் வாகன தயாரிப்பு, நிலையான ஆற்றல், தொழில்நுட்ப துறையில் பொருளாதார வளர்ச்சி போன்ற செயல்பாடுகளை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ள கல்வி மதிப்பீட்டில் இந்தியாவிலே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலும், உயர்கல்வியில் இந்தியாவிலே அதிக படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வகையில் முதலிடத்திலேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தியுள்ளது. ஆக ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு திராவிட மாடல் அரசு என்பது படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் உதவித்தொகையும், படிப்பதற்கான ஒரு சூழலையும், அதற்கான அரசு கொள்கைகளை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் வளர்ந்த பாரதம் என்ற ஒரு பாதையில் நம்மால் விரைவாக போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது. ஆக ஒவ்வொரு அரசும், ஒவ்வொரு மாநிலமும் இந்த கொள்கைகளை தூக்கி பிடிக்க வேண்டும். ஒரு மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களுக்கு எது தேவையோ அதை நிறைவேற்ற அரசாக, அந்த அடிப்படையில் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, விவசாயம், தொழில்நுட்பம், மருத்துவம், ஆராய்ச்சி, சுற்றுலா, பொருளாதாரம், விளையாட்டு, விண்வெளி திட்டம் போன்ற அனைத்து துறைகளும் ஒரு வேகமான வளர்ச்சியும், அந்த வளர்ச்சிக்கான பாதைகளில் இத்தகைய இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய சாதனைகளை சரிவர செய்யும் போது அந்த பாதையில் மக்கள் பயணங்களாக பயணிக்கும் பொழுது அப்படி பயணம்தான் ஒரு வளர்ந்த பாரதமாக இருக்கும். இந்த வளர்ந்த பாரதத்துக்கு பின்னால் நமக்கு ஒரு வரலாற்று துவடுகள் உள்ளது, பண்பாடு உள்ளது, இலக்கியம் உள்ளது. இப்படி நாம் பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அனைத்து துறைகளும் ஒரு ஒட்டுமொத்தமான வளர்ச்சி, ஒரு தனி மனித வளர்ச்சி. அந்த தனி மனித வளர்ச்சி என்பது ஒரு குடும்ப வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப வளர்ச்சி என்பது ஒரு சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு சமூக வளர்ச்சி என்பது கிராம வளர்ச்சியாக இருக்க வேண்டும். கிராம வளர்ச்சி என்பது நகர வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த நகரம் மாவட்ட வளர்ச்சியாக இருக்க வேண்டும். மாவட்ட வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மாநிலத்தினுடைய ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்பது நம் அனைவருடைய வளர்ச்சியாக இந்த வளர்ந்த பாரதமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அந்த நாள் வெகு தூரத்திலும் இல்லை. வளர்ந்த பாரதம் என்றும் உங்களுடன் இருக்கும். அதை நாம் தூக்கி பிடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு என் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களுடன் உங்களிடந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.
நேர்களே, இதுவரை பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம், பெருமை மிகு இந்தியாவிற்கு புகழ் சேர்ப்போம் பற்றி பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் கே செல்வகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.